நல்லார்துளு வெண்ணை நல்லோர் சிவாலயத்துள் நல்லார்துளு வெண்ணை நல்லோர் சிவாலயத்துள் புல்லாம் சூடும் போது குருவில் சத்குருவாய் உதித்து கூடல் மீனவன் மேல் வினை தீர்த்தோன் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் விராந்தனை இருளில் பறவை வாதற்கு ஏவல் கொண்டோன் பதப்பதுமாயிருதாள் போற்றி கவர் சூழ் திருவாத ஊரில் வந்த புண்ணியனார் இணையடிகள் போற்றி போற்றி கண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் களல்லடி கண்டலே கருத்தாய் இணைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் களலடி பூண்டு கொண்டொழிந்தேன் புறம் போயினார் அறையோ கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவசமய நெறியிலே பொது விளக்கண என்கின்ற பகுதியிலே சிவன் அருளை பற்றிய அவனை பற்றிய ஞானிகளை பற்றிய ஒரு விரிவுரையை இப்பொழுது நிகழ்த்த உள்ளேன். மனிதர்கள் செய்வதுதான் பாவம் புண்ணியம் இரண்டையும் மனிதர்கள் செய்கிறார்கள். மற்றைய பிராணிகள் அப்படி செய்வதில்லை. அதது சாதி குலத்துக்கு தகுந்தவாறு பிராணிகள் இயல்பாக செய்து கொண்டிருக்கிறது, இயல்பாக அது செய்து கொண்டிருக்கிறது. மனிதன் தான் பாவம் என்று தெரிந்து செய்கிறான். மற்றைய பிராணிகள் இது பாவம் என்றும் தெரியாது, புண்ணியம் என்றும் தெரியாது. அது சாதிக்கு உண்டான குணத்திற்கு உண்டான இயல்புப்படி அதுகள் செய்கிறது. மனிதன் தான் தெரிந்து கூட பாவத்தை செய்கிறான், பாவம் என்று தெரிந்து கூட பாவத்தை செய்கிறான். புண்ணியத்தை செய்வது என்பது அவனுக்கு இயல்பாக இல்லை. வற்புறுத்தலிலே காரணத்தின் மேலே கஷ்டத்தின் மேலே ஏதாவது புண்ணியத்தில் ஈடுபடுவான், சாதாரணமா புண்ணியத்தில் ஈடுபடுவான். அப்படித்தானே இருக்கு உலகம், நல்லா விளங்கு தாமத்துக்கு. இப்ப எனக்கு ஜாதகம் பார்க்க வரவில்லை. இந்த மாதிரி நீங்க 10 வாரம் சுவாமிக்கு பாலபிஷேகம் பண்ணி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணினீங்கன்னா இந்த கஷ்டம் தீரும், இந்த பிணி தீரும், சீக்கிரம் கல்யாணம் கூடும், குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குன்னு வந்து வச்சுக்கிறான். சாதாரணமா 10 வாரம் செய்யணுமான்னு கேக்குறாரு. இயல்பாக மனிதன் தெரிந்து பாவம் என்று தெரிந்தும் செய்கிறான். மற்றைய பிராணிகள் அப்படி செய்வதில்லை. அதுக்கு புண்ணியமும் தெரியாது, பாவமும் தெரியாது. அது பசி வந்துச்சுன்னா எதையோ அடிச்சு திங்கிற பிராணி அடிச்சு திங்க, புள்ள மேயிற பிராணி புள்ள மேய், புள்ள மேயிற பிராணி வேற பிராணி அடிக்காது, அடிச்சு திங்கிற பிராணி புள்ள மேயாது. புலி வசித்தால் அதுக்கு அடிச்சு திங்கிறத அதுக்கு தெரியும். இது பிடுங்கி திங்கிறது, புள்ள பிடுங்கி திங்கிறது இயல்பாக அதுக்கு அமைந்தது, வேற அதுக்கு தெரியும். இவன் தான் ரெண்டும் செய்யறான், பாவத்திங்கிறான் புண்ணியத்தை செய்யறான். பாவம் அதிகமாக செய்யறான், புண்ணியத்தை செய்யறவன் குறைவு. அதனாலே வந்து புண்ணியத்தை எப்படியாவது சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இதுல தெரிந்தவர்கள், புண்ணியம் வந்து தெரிந்தவர்கள் புண்ணியத்தை எப்படியாவது சேர்த்து கொண்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்சது. இப்போ பல வருஷமா இப்போ ஒரு அன்பர் என்ன பண்றாருன்னா, இந்த புராணம் கேட்க தவறாமையும் வர்றாரு. கேட்கறவனுக்கு ஹார்லிஸோ பூஸ்டோ பாலோ கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒருத்தர் பல வருஷமா. என்ன காரணம், இயல்பாகவே அந்த குணம் அமைந்து விட்டது, இயல்பாகவே அந்த எண்ணம் அமைந்து விட்டது. அதனால இந்த மாதிரி பாட்டு பாடுறவனுக்கு சிவங்கதை சொல்றவனுக்கு கொடுத்தா புண்ணியங்கிறது மனசுல பதிஞ்சு போச்சு, அதனால அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதுபோல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில புண்ணியத்தை பண்ண வேணும். ஒண்ணு இல்லை, 50 ரூபா செலவு பண்ணுவோம் இந்த வாரத்துல. 50 ரூபா வெறும் 50, 150 இல்ல, வெறும் 50. 50 ரூபாய்க்கு 10 லிட்டர் பொரி வாங்குங்க. 10 லிட்டர் பொரி வாங்கினீங்கன்னா இந்த பூசைக்காரனுக்கு ஆளுக்கு 1 பாட்டிலும் கொடுக்கலாம். 1 வாரத்துக்கு பூசைக்கு வச்சுவாங்க. 50 ரூபா தான் அது, 5 லட்சமோ 5 கோடியோ அதனுடைய மதிப்பு சொல்ல முடியாது. இப்போ 50 ரூபா வச்சுக்கிட்டு வாங்கினா 5 லட்சம் 10 லட்சம் விடுவது இல்லை. அது போலத்தான் 50 ரூபாய்க்கு பொரி வாங்க வேண்டியது. இப்போ அந்த சங்கரன் கடையில் இருக்குது, 50 ரூபாய்க்கு நெருப்பொரி வாங்க வேண்டியது. வாங்குங்க, வாங்கி அது பூசைக்காரனுக்கு 1 பொட்டலம் கொடுக்க, 5 ரூபா. 1 வாரத்துக்கு சாமிக்கு சாப்பாடு அவரு போடுவார், சாமிக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பார். விளங்குதா? இன்னொருத்த இந்த மாதிரி 1 50 ரூபாய்க்கு ஊதி பொட்டலாம் வாங்கலாம், அது ஆளுக்கு ஒன்றா கொடுக்கலாம். இன்னொருத்த 50 ரூபாய்க்கு 1 வாரம் பத்தி பாக்கெட் வாங்கலாம். 50 ரூபாய்க்கு மேலே போட்டுறாரு, 50 ரூபாய்க்கு எல்லாம் சூட வாங்குங்க. இதை வந்து பூசைக்காரனுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பூஜை பண்ணுகிறது அந்த பொருள் பூராவும் சாமி யார் கொடுத்தாரு அவரு கணக்கு எழுதிடுவார். இந்த சூடம் பத்தி யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு அவரு கணக்கு எழுதிடுவார். கமிஷன் அங்கே போயிடும். விளங்குதா? ஆகையினாலே இப்படி புண்ணியம் எளிதாக இருக்கிறது செய்ய தெரியவில்லை, செய்ய மனசு இல்லை. விளங்குதா? இப்ப இந்த வாரம் இந்த சீட்டு நாராயணனுக்கு, நாராயணன் வெகு காலமா வந்துகிட்டு இருக்காரு கதை கேட்க. அதனால 50 ரூபாய்க்கு பொரி வாங்குங்க, நெற்பொரி இல்ல சூட வாங்குங்க, அத பூசைக்காரனு கொடு. இங்க பூசை பண்ணாத பண்ணுகின்றவளுக்கு கிடைக்கிறவங்களை விட உங்களுக்கு கூட கிடைக்கும். 1 50 ரூபா வெறும் 50 புண்ணியம். இது சாதாரணம் தான், ஆனா மலையளவு பலம். அதத்தான் திலமத்தனையே சிவஞானிக்கு இருந்தால் எள்ளளவு சிவஞானி கொடுத்தீங்கன்னா அது உலகத்தளவு பலம் இருக்கிறார். எள்ளளவு திலமத்தனையே சிவஞானிக்கு இருந்தால் பல முத்தி சித்தி பரபோகம் கிட்டுவேன். அதனால எப்படி விபூதி பாய் கொடுக்கலாம், நெற்பொறி கொடுக்கலாம், சூடம் கொடுக்கலாம், பத்தி கொடுக்கலாம், தீபத்துக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம். இப்ப ராதா 2 வாரம் நெய் வாங்கி கொடுக்குறாரு, மரக்கட்ட ராதா நெய் வாங்கி தர்றாரு யாகத்துக்கு. அப்படி எளிதாக நம்முடைய இதுல புண்ணியத்தை சம்பாதிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி புண்ணியங்களை செய்து அந்த புண்ணியங்களையும் சிவன் திருவடிக்கே ஒப்பிச்சு விடுவோம். அந்த புண்ணியங்களையும்
சிவன் திருவடியிலேயே நீ செய்ய வைத்தாய், அதனாலே நான் செய்கிறேன். அதான் நீ செய்ய வைத்தாய், நான் செய்கிறேன். யாதே செய்து நீ யாதே செய்தும் யாமலோம் நீ என்னில் ஆதேயையும் அளவில் உரிமையான். அப்பர் தேவா, யாதே செய்தும் யாமலோ நீ என்னில், நீதான் செய்த, நான் செய்யவில்லை என்றால் அதை அவன் அளவ அதை வந்து மிக பிரியமாக ஏற்றுக்கொள்கிறான். ஆதே அதையே அவன் சம்மதிக்கிறான். ஆதேயையும் அளவில் உரிமையான் என்பது திருமறக்காட்டு தேவாரம். அதனாலே புண்ணியத்தை செய்ய வேணும். அந்த புண்ணியத்தையும் சிவன் செய்ய வைக்க செய்தோம், நாம் செய்தோம் என்று எண்ணவே கூடாது. எண்ணினால் புண்ணியம் போச்சு, எண்ணினால் புண்ணியம் போச்சு. அதனாலே கெடுவாய் மனனே கதிகேள் கரவாது இடுவாய், கரவான ஒழித்து வைத்துக் கொள்ளாமல் கொடுப்பாயாக. வடிவேல் இறைதாள் நினைவார். இடுவாய்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு, வடிவேலினுடைய திருவடியை நினைப்பாயா, நீதான் செய்ய வச்சாய் என்று நினைப்பாயா. அதைத்தான் இங்க சொல்றார் இந்த ஆசிரியர், ஊட்டுவிப்பான் மற்றை ஒருவரால் உள்ள பயன் காட்டு அமலன் பலங்கள் கண்டு. சிவபெருமான் அமலன் என்றால் சிவபெருமான், சிவபெருமான் அவர்களுக்கு உரிய பலன்களை அறிந்து நமக்கு என்ன பலன் கிடைக்க வேணும்னு இருக்குதோ அதை அறிந்து வேறொருவரை கொண்டு நூனாதிகமின்றி புசிப்பிப்பார். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வேறொருவரை கொண்டு புசிப்பிப்பார். தேகாந்தரத்திலே அவர்களுக்கு முத்தியையும் கொடுப்பார். அதனாலே வேறொருவரை கொண்டு அந்த பலன்களை ஊட்டுவிப்பார். ஊட்டுவிப்பார் என்று சொன்னால், இப்ப நமக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணுகிறார் என்று சொன்னால், சிவபெருமான் அவரை கொண்டு நமக்கு உபகாரம் பண்ண வச்சிருக்கிறார். தீவினை நமக்கு இன்னொருத்தனை கொண்டு நமக்கு கெடுதலை பண்ண வைப்பார். அவரு தான் அவனையும் ஏவி விடுறோம். நமக்கு கெடுதல் வரணும்னு இருந்துச்சு வச்சுக்க, அவன் கெடுத்து விட்டா அவன் கெடுத்து விட்டான்னு சொல்றோம். இல்ல சிவன் தான் கெடுத்தான், இல்ல சிவன் கெடுக்கல, நம்ம வினையே சிவன் அவன் மூலமா கொடுக்குற. ஆமா, அதனால அவன் மூலமாக நமக்கு நல்வினையின் பயனையும் தீயவினையின் பயனையும் வேறொரு கொண்டு ஊட்டுகிறான். இப்படி சிவன் செய்கிறான் என்று எண்ணினவர்களுக்கு தேகாந்தத்தில முத்தியையும் கொடுக்கிறாராம். சிவன் செய்கின்றான் என்று எண்ணுகின்றவர்களுக்கு, அதனாலே இந்த பலன்கள் நாம் செய்த வினையை கணக்கு போட்டு சிவன் கொடுக்கிறான் என்று எண்ணுவது கடமை, நம்முடைய கடமை. அதற்கு மேலே அவன் ஏவினர்தாம் அருந்த அருந்தி அவனாயிருப்பவர் அங்கு அந்த பெரியோர்கள் முற்கூறியபடியே சிவபெருமானாலே பிரேரிக்கப்பட்டவர்கள் புசிக்க பொருணசை இல்லாது அவர்கள் பயன் கருதி சிவோகம் பாவனையினாலே அவனாயிருப்பார் சிவனேயாயிருப்பார்கள். அதாவது பெரியோர்கள் என்ற ஞானிகள், சிவனையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஞானிகள் வேறொருவரை கொண்டு சிவபெருமானாலே ஏவப்பட்டவர்களை கொண்டு அவர்களுக்கு புசிக்க வைக்கிறான், புசிப்பிக்கிறான், ஊட்டுவிக்கிறான் என்று எண்ணி அவர்கள் பயன் கருதி, அவர்கள் பயன் கருதி, யார் பயன் கருதி, தாம் அந்த பொருளிலே பற்றில்லாமல் கொடுக்கின்றவன் நன்றாக இருக்க வேண்டுமே என்று கருதி, கொடுக்கின்றவன் நன்றாக இருக்க வேண்டுமே என்று தன்னாசையில் தனக்கு பிரயோசனம் கருதாது, கொடுக்கின்றவர் பிரயோசனத்தை கருதி. இப்போ ஒருத்தர் திருமுது பண்ணி வைக்கிறார் அல்லது பொருள் தருகிறார் அல்லது வஸ்திரம் தருகிறார் வேற உதவிகளோ தானத்தை பண்றான், அவன் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக வாங்கிக்கிறான், நம் பிரசனத்தை கருதாது. அதனாலே மெய்யனை விளைந்த ஞானி சிவருமானை விரும்பிய ஞானி, மெய்யனை விளைந்த ஞானி வேணவா விடுத்தானேனும், வேணவான்னா ஆசையை விட்டார்கள், விட்டவர்களா இருந்தாலும் உய்யவே பிறரு முன்னி அவர் கொடை உவப்பன், இந்த கொடுக்கிறவன் சிவகதியை அடைய வேணும் என்று எண்ணி அந்த அவர்கள் கொடுக்கிற தானத்தை பெற்றுக் கொள்வார். மெய்யனை விளைந்த ஞானி, சிவருமானை விரும்பிய ஞானிகள், அந்த ஞானிகளுக்கு யாராவது தர்மத்தை பண்ணினார்களே ஆனால் அந்த தர்மத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். தம்பயன் கருதாது, கொடுக்கின்றவன் உருப்படியாக வேணுமே என்று எண்ணி பெற்றுக் கொள்வார்கள். மெய்யனை விளைந்த ஞானி வேணவா விடுத்தானேன்னு உய்யவே பிறரும் எண்ணி அவர் கொடை உவப்பன் ஓரா, உவப்பன் ஓரா கையர்கள், அதை சிந்திக்காத சிவனை சிந்திக்காத கையர்கள் தம்மை தாமே காதலித்து இறப்பர், தம் பிரயோசனத்தை கருதி தனக்கு அந்த பொருளால பிரயோஜனம் என்று அவனுக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதவர்கள். கையர்கள் தம்மைத்தாமே காதலித்திறப்பார். அந்த பொய்யர்கை புகுத்தினார்கள் பொருளினை இழந்தார் போட்டே. அப்படிப்பட்ட பொய்யன் கையிலே தானம் பண்ணினவன் பொருளை தொலைத்து விட்டான் என்று சிவதர்மத்தில் சொல்றார். இந்த கருத்து விளங்குதா? அதனாலே ஞானிகள் எப்படி இருப்பார் என்று கேட்டால், சிவன் கொடுக்க இவன் கொடுக்க தூண்ட இவர் கொடுக்கிறார், அதனாலே இவருக்கு சிவகதி கிடைக்க என்று எண்ணுவார்கள். ஆன்மா யாதனை யாதனை பற்றினான் அதன் அதன் சுபாவமே தன் சுபாவமான தன்மை உடைமையால் அதுவதுவாயே நிற்பன். இதால் ஆன்மா வந்து எதை எதை பற்றுகிறதோ அதது சுபாவமாக இருக்கும். இப்ப சுருக்கமா சொன்னா, ஆன்மா இப்ப மாடு ஆடு மனுஷன் நாய் நரி எல்லாத்துக்குள்ள இருக்கிறது ஆன்மாங்கிறது ஒண்ணுதானே, ஆன்மாங்கிறது ஒண்ணுதானே. இப்ப ஆன்மா நாயா பிறந்துச்சுன்னா என்ன ஒண்ணு, அதுக்குண்டான அந்த ஜாதிக்கு உண்டான ஒண்ணு. குரங்கா பிறந்துச்சுன்னா மாடா பிறந்துச்சுன்னா அப்படித்தான். ஆன்மா அதுக்குள்ள இருக்கிறது உசுறு ஒண்ணுதானே. அந்த உடம்ப பற்றி எப்படினாலே அந்த உடம்புக்கு உண்டான குணம். பளிங்கு தன் இயல்பிலே வெண்மையுடையது, அது பச்சையை பற்றினால் பச்சையாகவும் சிவப்பற்றினால் சிவப்பாகவும் இருப்பது போல ஆன்மாவானது எந்த சரீரத்திலே புகுந்து இருக்கிறதோ எதை பற்றி இருக்கிறதோ அதன் அதன் சுபாவமே அதுக்கு இருக்கும். நாடா பிறந்துருச்சுன்னு வச்சுக்கப்பா, அதுக்குண்டான குணம் இருக்கும். நாயா பிறந்துருச்சுன்னா என்ன ஒண்ணு, கட்டாயம் உழைக்கும். உழைக்கலன்னா அது நாயல்ல. ஆனா மனுஷனா பிறந்து கூட அந்த குணம் இருக்கே, அந்த குணம் இருக்கே. ஆகையினாலே இப்படி வந்து ஆன்மா யாதனை யாதனை பற்றினால் அதன் அதன் சுபாவமே தன் சுபாவான் தன்மை இளமையால் அதுக்குதான் சார்ந்ததன் வண்ணம் சொல்லுங்க. சித்தாந்தத்திலே சார்ந்ததன் வண்ணம் எதை சார்ந்து இருக்கிறதோ அதன் மயமாக அது அதுவதுவாயி நிற்பன். ஆதலால் அசுத்த பொருளாகிய பாசத்தோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கும் போது பசுவேயாய், பாசத்தோடு இது ஒற்றுமைப்பட்டு நிற்கும் போது பசுவாக இருக்கும். இப்ப நம்ம எதை பற்றி இருக்கிறோம், பாசத்தோடு இருக்கிறோம். பாசத்தோடு இருப்பதனால நமக்கு என்ன பேரு, பசுன்னு பேரு. பசுவாயே பசுவாயை நின்ற ஆன்மா சுத்த பொருளாகிய சிவனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கும் போது சிவன் குணங்களாகி என் குணங்களும் தன்றன்மையாக கொண்டு சிவனேயாய் நிற்பன். இதுவே சிவத்துவத்தை பெறுதல் எனப்படும். பாசத்தை பற்றிய போது பசுவாகவும், சிவத்தை பற்றிய போது சிவமாகும். பாசத்தை பற்றிய போது பசுவான் தன்மையும், சிவத்தை பற்றிய போது சிவமான தன்மை உடையதாக ஆன்மா இருக்கும். அதனாலே இந்த பாசத்தை விட்டு பதியை பற்றுவது எப்படி என்று விசாரித்தறிந்து, பாசத்தை விட்டு பதியை பற்றுவது எப்படி என்று விசாரித்தறிந்து, அந்த விசாரித்த அறிந்த படியே ஆசிரியன் கற்பித்தபடியே நின்று, அந்த நெறியிலேயே வலுவாது நின்று, அந்த நெறியை விடாது கடைபிடிக்கின்ற ஆன்மாக்கள் சிவமே ஆகிவிடுவார். பதியை பற்றினால் பதியாகவும், பாசத்தை பற்றினால் பசுவாகும். பசு என்பது எதனாலே வந்தது என்று கேட்டால், கட்டுப்படிதனாலே பசு. மலமாயா கண்மங்களிலே கட்டுப்பட்டு கிடப்பதினாலே அதுக்கு பசுன்னு. பசுவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டித்தான் போட்டு, எதனாலே, கயிற்றினாலே கட்டி போட்டு. இந்த பசுவை அந்த இடம் என்ன பண்ணியிருக்கிறான், இறைவனை கயிற்றினாலே கட்டி போட்டு. அறம்பாவை என்ன அருங்கயிற்றால் கட்டினா, அழகா சொன்னார், அழகா சொன்னார். அறம்பாவை என்ன அருங்கயிற்று கட்டினா, அது அறுகிற கயிறு அல்ல, அறுக்கிற கயிறு அல்ல, அருங்கயிறு. இந்த ரூணா தெரியுதா, சின்ன பெரிய ரூணா இல்ல, சின்ன ரூணா போட்டா அருங்கயிறு. இது அறுக்க முடியாத கயிறு, அருங்கயிறு. இதுக்குன்னே அந்த கயிறு தயார் பண்ணியிருக்கான். இந்த பசுவை கட்டுறதுக்கு அந்த கயிறு தயார் பண்ணியிருக்கான். அந்த கயிறு எதனாலையும் அறுக்க முடியாது, அவன் பார்த்து அறுத்தாத்த. பந்தவாசம் அறுக்க வல்லாருளே, இவன் அறுப்பான் சிவன் அறுப்பான், இவன் அறுப்பான் சிவன் அறுப்பான். ஆனமும் கண்மம் மாயை, மாயையின் திரோதாய் என்கின்ற ஐந்து கயிறுகளினாலே கட்டி போட்டுருக்கானா, அஞ்சு கயிறுனாலே. மற்ற மிருகங்களுக்கு எல்லாம் ஒரு கயிறு ரெண்டு கயிறு, இதுக்கு அஞ்சு கயிறு. அப்படின்னா மிருகங்களை விட இது கொடியதுன்னு அர்த்தம். பசுவுக்கு ஒரு கயிற, குதிரைக்கு குதிரைக்கு ரெண்டு கயிறா, ரெண்டு கயிறா. யானைக்கு இப்படி எல்லாம் அந்த மிருகங்களை கட்டி போட்டிருக்கான். ஒரு கயிறு ரெண்டு கயிறு மூணு கயிலே முடிஞ்சு போகுது, இதுக்கு அஞ்சு கயிறு. அதனாலேயே இந்த பசுவினுடைய குணம் நன்றாக விளங்குகிறது, விளங்குதா? ஆதலினாலே அந்த கட்டை அறுத்தான், என்னை ஆண்டு கொண்டான், திருநீர் பூசிய அன்பர்கள் ஏறி இருக்கின்ற மண்டபத்தில் என்னை ஏற்றினான். எனக்கு என்ன தெரியும் தெரியுமா? ஒண்ணு கூட தெரியாது, எட்டு ரெண்டும் தெரியாது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. அது என்ன வெவ்வேறு பொருள், எட்டு ரெண்டும் தெரியாதவன் என்ன, எட்டு ரெண்டும் தெரிஞ்சவனைத்தான் ஏத்துவேன், எட்டு ரெண்டும் தெரியாத என்ன அதுல ஏத்தினான். எங்கே? பட்டி மண்டபத்தில் ஏற்றினான். எந்த பட்டி மண்டபம்? நீரிட்ட அன்பர்கள் ஏறுகின்ற பட்டி மண்டபம், திருவாசகம். அதனாலே அப்படி பசு பாசத்தை விட்டு பதியை அடையும் போது, பதி அடைந்து விட்டால் அது பதியாகவே இருக்கிற சிவனாகவே இருக்கு. ரொம்ப லகுவுதான் அந்த நெறியில வலுவாது நிற்கவன் சாமானிய ஒளி. அந்த நெறி கிடைக்கவனே முதல்ல, இந்த உண்மை தெரிய வேணுமே, இந்த உண்மை தெரிய வேணுமே. பொதுவா ஜாமி முறை ஏராளம், இந்த உண்மை தெரியணுமே, விளங்குதா? ஆகையினாலே இப்படி ஞானிகள் சிவமாக இருப்பார்கள். என்ன குறையுடையார் யான் எனதென்னும் செருக்கற்று அந்நியமற்றார் அமலத்து ஆர்ந்து. அந்த யானிகள் எப்படி இருப்பார் என்று கேட்டால், யான் எனது என்னும் அகங்காரம் அமகாரங்களை நீங்கி, யான் எனது என்னும் அகங்காரம் அகாரங்களை நீங்கி. ஞானிகளுக்கு இந்த அது போனாதான் யானியே, யான் எனது என்கின்ற ஆணவம் வராது. அது அகங்காரம் அமகாரம்னு சொல்றது. யான் எனது என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. யான் எனது என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. அது அகங்காரம் அமகாரம்னு வடமொழியில சொல்றோம். யான் என்பது அகங்காரம், எனது என்பது மமகாரம். அதனாலதான் அர்ச்சனையில நம 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 நமன்னு அர்ச்சிக்கிறோம், விளங்குதா? அதனாலே இப்படி நான் எனது என்கின்ற புறப்பற்றுக்களை அகப்பற்றுக்களை நீக்கி, பற்று போச்சுன்னா அகங்காரம் இருக்காது, பற்று போச்சுன்னா அகங்காரம் இருக்காது. ஆனால் இது போவது சாமானியம் அல்ல. எத்தனையோ கோடி வருஷமா இதோடவே பழகி இருக்குது. எது? இந்த ஆன்மா. எத்தனை கோடி ஜென்மங்கள் இதோட பழகிருது தெரியுமா? நான் 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 என்று எத்தனை கோடி ஜென்மங்களை பழகிரு? கொஞ்சம் அல்ல, கொஞ்சம் அல்ல. அது சாமானியம் அல்ல. இப்ப குடிச்சுக்கிட்டு இருக்கவன விடுனா விடுறானா, இல்ல பிடிச்சுக்கிட்டு இருக்கவன விடுறானா? விடுறானா? பிடிச்சுதான் விடுறானே தவிர பிடிக்கிறத விடுறது இல்ல. பிடிச்சுதான் விடுறானே தவிர பிடிச்சதை விடுறது இல்ல. என்ன காரணம்? அதனாலே முதலிலேயே நீ நல்லதோடு பழகிக்கொள், அதை விடாதே. தீயதோடு பழகாதே, விட்டுவிடு. பழக்கம் தவிர பழகுவதன்றி உடப்புவதென்பனே உந்தி வர, ஒரு பொருளாளி என்று உந்தி வர. நம்முடைய சாத்திரங்களும் அதனுடைய சொற்களும் அதனுடைய அழகும் அருமையும் உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிருக்குப்பா. நான் மனசார சொல்றேன், தப்பா நினைச்சுடாது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பல கோடி ஜென்மங்களுக்கு கிடைக்கவில்லை, அதற்கு மேலே வந்து பக்தர் கூட்டம் இருக்கிற பணக்கார கூட்டங்கள்ட்ட பட்டணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இவ்வளவு அழுத்தமா ஆழமான சாத்திர தோத்திரங்களே சொற்களை கேட்க அவர்கள் கொடுத்து வைக்கல. எல்லாம் திருவாசகம் முற்றுவதால் தேவாரம் கண்ணாப்பண்ணான்னு வாடி விட்டு முடிச்சு விட்டு போயிடுறான். இந்த அழகான சொற்கள் வாக்கியங்கள் ஆழமான கருத்துடைய இந்த நூல்கள் எல்லாம் படிக்க கேட்க கொடுத்து வைக்க, உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்குது, நழுவி விடாதீர்கள். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு சாத்திரங்களும் தோத்திரங்களும் அருளாளர்களும் நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னா, நாம ஏதோ புண்ணியத்தினாலே பகவான் நமக்கு அருள் பண்ணி இருக்கிறான்னு அர்த்தம். பகவான் அருள் பண்ணி கிடைக்காதது கிடைச்சிருக்கு, கிடைக்காதது கிடைச்சிருக்கு. அரும் பெறாத அறிவு பெற்றேன், பெற்றது ஆறு பெறுவார் உலகில் என்று பேசுகிறார் திருப்பல்லாண்டாசிரியர். அதனாலே என்ன குறையுடையார் யான் எனது என்னும் செருக்கற்று அந்நியமற்றார் அவளுக்கு. யான் எனது என்னும் எதுக்கு சாமான்யமா போகாது. யான் தான் எனும் யான்றான் எனும் சொல் இரண்டும் கெட்டார் என்று தோன்றாது சத்தியம். யார் சொன்ன? அருண் சத்தியம் அது. யான்றான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் என்று இது கெட்டு போனாக்க சத்தியம் தோன்றும். சத்தியம்னா இது வைப்பொருள் தோன்றும். அது இருக்கிறவர்களே இது தோன்றாது, இது இருக்கிறவர்களே அது தோன்றாது. சூரியன் இருக்கிறவர்களே இருள் தோன்றாது, இருள் உள்ளவர்களையும் சூரியன் தோன்றாது. சூரியன் உள்ளவரையிலும் இருள் தோன்றாது. தோன்றுமா? தோன்றும். இருள் உள்ளவரையிலும் சூரியன் தோன்றும். அதனாலே அப்படி யான் எனது என்கின்ற பற்றினாலே என்ன கிடைக்கும் என்றால் கீழான பிறவிகளை அடைந்து விடுவான். கீழான பிறவியை அடைந்து விடுவான், பிறந்து கொண்டே இருப்பான், இறந்து கொண்டே இருப்பான். அதனாலே யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும்னார். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம். இந்த நூல் சொல்லுகிறேனா, நான் சொல்லவே இல்லை, சிவன் சொல்ல வச்சு சொல்றேன். சிவன் சொல்ல வைக்க நான் சொல்லுகிறேன். இந்த நூலை கேட்கறேனா கேட்கறேன், சிவன் கேட்க வச்ச நான் கேட்கறேன், அவன் கேட்க வச்ச கேட்கறேன். இப்ப பல பேர் கேட்க முடியலையே, முன்ன என்னோடு கூட இருந்தவர்களும் கேட்க முடியலையே, முன்ன என்னோடு பழகினவர்கள் பழைய ஆட்கள் எல்லாம் இந்த பக்கத்திலேயே வர முடியலையே, அவங்களுக்கு முடியல, கேட்க வச்சா தானே. அதனால உங்களை பொறுக்கி வச்சிருக்கிறான் ஆண்டவன், பொறுக்கி இதை நீங்க பொறுக்கிக் கொள்ளுங்கள் என்று வச்சிருக்கிறான், விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி. அதனாலே இப்படி வந்து சிவன் அருளாலே சொல்லுகிறேன், சிவன் அருளாலே கேட்கிறேன். அதான் பூசையவே என்ன பண்ணிட்டார் திருவிளையாடக்கூடாது, பூசை நீதான்ட்டார். பூசை நான் செய்தேன் என்கின்ற அந்த ஒரு நினைவு ஒரு வாசன் இருக்குமல்ல, அதுவும் நீதான்ட்டார். அப்படி யாரும் சொல்லலப்பா, அப்படி சொல்லிவிட்டார். பூசையும் பூசைக்கேற்ற பொருளும் பூசை செய்ய நேசனும், பூசை கொண்டு நெய்யதீர் பேருமல்ல ஈசனாயி பூசை யான் செய்தியன் எனும் என்போத வாசனை அதுவுமான மறைமுதல் இருக்கு. அதனாலே எது செய்தாலும் திருவருளாலே நிகழ்கிறது என்கும் போது அந்த யான் எனது என்கின்ற செருக்கு அற்றுப்போம். யான் எனது என்கின்ற செருக்கு அற்றுப்போனால் அவன் வானோருக்கு உயர்ந்த உலகம் போவான். இல்லையா கீழே கிடக்க வேண்டியதா, இல்ல கீழே போனாலும் போயிடுவான். கீழே புரியுது இல்ல, நரகத்துக்கு போவான். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம். அதைத்தான் அடக்க அமரர் உழுவிக்கும். அடங்காமை ஆறில் உழுவித்து விடும். ஆறிலா நரகம், அடங்காமை ஆறில் உழுவித்து விடும், அடக்கம் அமரர் உழுவிக்கும். அதனாலே யாந்த யான் செய்தேன் பிற செய்தார் என்னது யான் என்று இக்கோரை ஞான எரியால் விதிப்பையும் நிறுத்தினார் சித்தியார். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஞானிகள் யான் எனது என்னும் செருக்கற்று அந்நியமற்று இப்படி அந்நியமற்றார்கள். அந்நியமற்றார் என்றால் சிவனை தவிர வேறொன்றின் சிவனோடு கலந்து விடுவார். சிவனுக்கு அந்நியம் இல்லாமல், சிவனுக்கு அந்நியம் இல்லாமல் சிவனுக்கு சொந்தக்காரனாகிடுவார். இப்ப நமக்கு சிவனுக்கு நமக்கு சொந்தமா அந்நியமா அப்படி சொல்லுவோம், அந்நியம் சொல்லி புரியணும்னு பார்த்தேன். சிவனுக்கு நமக்கு சொந்தம், சிந்தையால் நினைவார்களை சிக்கன பந்துவாக்கி, தெரியுமா, சிந்தையால் நினைவார்களை சிக்கன பந்துவாக்கி உயக்கொழும் காண்மியம் என்பது அப்புறம் தேவார். தேவார திருவாத்த திருக்குறள் புராணங்கள் நிறைய படிக்கணும். நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தா நான் சொல்லும் போது ரொம்ப இனிப்பா இருக்கும். ஆமையா ஆமையா மையா சிந்தையாளனை வரல சிக்கன பந்து வாக்கி உயர்கொழுங்க சொந்தக்காரன் ஆகிக்கலாம். இப்ப நாம் சிவனுடைய புத்திரர்கள், சொந்தக்காரர்கள் மாத்திரமில்லை சிவனுடைய புத்திரர்கள், சிவனுடைய சிவனுடைய சற்புத்திரர்கள், சிவனுடைய புத்திரர்கள் மாத்திரமில்லை. புத்திரனா எல்லாரும் புத்திரர்கள் தான், சிவனுடைய சற்புத்திரர்கள். நல்ல உள்ள நல்ல உள்ள நல்ல சொன்னபடி கேட்கறவர்கள், நான் சொன்னபடி நீங்க இருக்கிறீங்க பரவாயில்ல, நல்ல நல்ல விளங்குத முத்துக்கண்ணு. சிவன் சொன்னபடியே கேட்டு ஐயால் அந்த சிவசாத்திரன் சொன்னபடியே நெறியில் இருக்கிறோமானால் அவனுக்கு நல்ல உள்ள, இல்லைன்னா கெட்டவுள்ள. கெட்ட உள்ளையும் உள்ளதா, நல்ல உள்ளையும் உள்ளதா, ஆனா நல்ல உள்ளைக்கு கிடைக்கிற செலு கெட்ட உள்ளே கிடைக்காது. ஆகையினாலே இப்படி சிவனுக்கு புத்திரர்கள் ஆகிவிட்டோம். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் சிவனுக்கு அந்நியம் இல்லாமல் அமலனோடு சேர்ந்து விடுகிறார்களா, அந்நியமற்றார் அமலத்து ஆர்ந்து அவர்கள் எப்படி இருப்பார் என்று கேட்டால், இப்ப சொன்ன நெறியில் இருந்தவர்கள் என்ன குறையும் எனக்கு இல்லை என்று இருப்பார். என்ன குறையும் இலோ மேலோர் எம்பாவாய், எல்லாம் திருவாசகம் தான் சொன்ன வரிசையே துளும்பாய் பணி செய்வோம். அண்ணவரே எங்கனவர் ஆவார் அவர் வந்து சொன்ன வரிசையே துளும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்க நல்ல என்ன குறையும் இலோ மேலோர். அதைத்தான் அப்பர் சுவாமி பூங்கலல் துழுதும் பரவியும் புனிதா புண்ணியா புனிதா உன் பொற்களில் இங்கு இருக்க பெற்றேன் என்ன குறையுடையேன். திருவாரூர் தேவாரம் அவங்கதான் இந்த குரலுக்கு இலக்கணமானவர்கள். யான் எனதும் என்ன குறையுடையார் யான் எனது என்னும் செருக்கற்று அந்நியமற்றார் அமலத்து ஆர்ந்து, அமலமாகிய சௌருமானோடு ஆர்ந்து என்றால் பொருந்தி நாங்கள் ஒரு குறைவும் இல்லை. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே இரிலா குழுஞ்சுடர் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே சிறைவரா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறை இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி என்ன என்ன ஒரு குறையும் இல்ல அப்புறம் என்னது கேட்க போறேன். அந்த அளவுக்கு நம்மள பக்கமா ஓரளவு கொண்டாந்துருக்கிறான். நல்லபடியா தாக்குவோம். இப்படி சிவத்தோடு கலந்து வேறத்தை ஞானிகள் என்ன குறையுடையார், யாதும் குறையுடையார், யாது குறையுடையார்கள், ஒரு குறைவும் இல்லாத குறைவிலா நிறைவை பெற்றவர்கள் குறைவில்லாமல் இருப்பார். குறைவில்லா நிறைவு எது? குறைவில்லாத நிறைவன் எது என்பது சிவம். பரிபூரணம் வேறு, பரிபூரண ஆனந்தம், பரிபூரண பொருள், பூரணம் என்பது அதுக்கு பூரணன்னு வேறே. சிவனுக்கு என்ன பேரு, அவளுக்கு என்ன
பேரு,
எதாவது நல்லா தெரியுமே, பூரணன் பூரணி நிறைவு. இப்ப பூரணன்னா என்ன, பதினாறு கலை நிரம்பிய சந்திரன் பௌர்ணமி. பூரணன்னா பதினாறு கலை குறைவில்லாமல் கலைகள் முழுவதும் பொருந்திய சந்திரனை பூரணச்சந்திரன் சொல்றோம் அல்லவா. அதே போல் உண்ணும் உயிர் ஓதனத்தை ஊட்டுவிப்பானே சிவன் என்னும் அவர்க்கு இல்லை வினையுங்கள். ஆன்மா அன்னத்தை புசிக்கும், புசிக்கும் சிவபெருமானே அதனை ஊட்டுவிப்பார் என்று தெளிந்து தெளிந்த வெளியோர்களுக்கு ஆகாமியில் எழுதவில்லை. இப்ப உண்ணுகிறோம் அல்லவா, உண்ணுகிறோம் அல்லவா, உண்ணும் போது இதை ஊட்டுவிக்கிறவன் சிவனே என்று எண்ணுகிறவர்கள் எவ்வளவு பேர், எங்கோ கொஞ்சம் தான் அவன் ஊட்டவில்லையால உண்ண முடியாதுப்பா. தடுத்து போறான செலவே இல்லை, சாப்பாடு செல்ல மாட்டேங்குது, வயிறு பசிக்க மாட்டேங்குது, அப்புறம் வந்து சுகர் வந்துருச்சு, அது இதுன்னு பல வகையில தடைகள் வந்துருது அல்லவா. அப்ப அவன் ஊட்டுவிக்க அவனே மறுக்கிறான், அவனே ஊட்டுவிக்க மறுக்கிறான். இப்ப தாய் ஊட்டு பிள்ளைக்கு ஊட்டுவிக்க நினைப்பாளா வேண்டாம் நினைப்பாளா? சரி, பிள்ளைக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்ப என்ன பண்ணுவா, மறுப்பா, அவனே மறுப்பா. இது கேட்கும், எனக்கு அதான் ஆர்லிஸ் தான் போட்டு கொடுக்கணும், எனக்கு தயிர் சோறு தான் வேணும்னு கேட்கும், இப்ப சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துடும், கொடுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லுவான். அது போல அவன் ஊட்டுவிக்கும் காலத்துல ஊட்டுவிக்கிறான், ஊட்டுவிக்காம வந்து ஒடுக்கணும்னா ஒடுக்கிறான். பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்று ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்செய்யினால் ஆவதென்று என்பது வடலூர் அறுபாட்டு. ஆட்டுவித்தால் அறுவருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் அறுவருவர் அடங்காதாரே என்பது அப்பர் தேவாரம். இதை வச்சுதான் அவர் அப்படி பாடியிருக்கார். ஆகையினாலே இந்த உண்ணும் ஓதனத்தை துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவணுங்கிறவன். அதனாலதான் நாம் என்ன பண்றோம், அன்னத்தை இலையிலே போட்ட உடனே என்ன பண்றோம், அதை சுத்தி மந்திரங்களால சுத்தி செய்து அதுக்கு மேல சுவாமியை நினைந்து சிவநாமத்தை சொல்லி அந்த அன்னத்தை உண்ணுகிறோம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், அன்னத்தை யார் பாலிக்கிறா, தில்லை சிற்றம்பலத்தில் ஆடுகிறவன் தான் அன்னத்தை பாலிக்கிறான். அவனுக்கு பக்கத்திலேயே அன்னம் இருக்குது, அவனுக்கு பக்கத்துல என்ன இருக்குது, அண்ணா இருக்கு. என்ன அண்ணா, அண்ண நடை மடவாளுமை அவளுக்கு பேர் அண்ணம்மா, அவளுக்கு நடக்கிய அண்ணா நட அண்ணா, அவ தான் ஊட்டுற, அவ அத அன்னத்தை ஊட்டுறா. உண்மையெல்லாம் உணர்றது சமோனியம் இல்லப்போ, சமோனியம் சமோனியம் அன்னத்தை குழந்தைகளுக்கு என்ன பண்ற ஊட்டுறா. அதுவும் தாய்மான சுவாமி, நாங்கள் 10 மாசம் கர்ப்பத்தில் இருக்கும்போது எனக்கு அன்னமும் தண்ணீரும் கொடுத்திய சாமி, இதை நினைச்சா உன்னை நினைக்காம இருக்க முடியுமா, இதை நினைச்சா உன்னை நினைக்காம இருக்க முடியுமா, 10 மாசம் கர்ப்பத்தில் இருக்கும்போது ஆறு கொடுத்தா, அதை பக்குவப்படுத்தி தாய் சாப்பிட்ற உணவை பக்குவப்படுத்தி ரசம் ஆக்கி அந்த உயிரை கொடுத்து அது பறந்தவொன்னே கத்துது இல்லை, எங்க இருக்கும் சத்தம், எங்க வலுவு இருக்கும், சாப்பிட்டது வலுவுதே. தாயர் கற்ப தூடு அன்னமும் தண்ணீரும் தந்தருடும், அன்னமும் தண்ணீரும் தந்தருடும், அதுக்கு தகுந்தாப்பல ஆக்கி கொடுக்குறாங்க பைப்பு போட்டு. தெரியுமில்ல உங்களுக்கு, உங்களுக்கு நல்லா தெரியுமே, அதுக்கு தகுந்தாப்பல அதுக்கு பைப்பு போட்டு அந்த உடலுக்கு போனாப்பல பண்றேன். தாயர் கற்ப தூடு அன்னமும் தண்ணீரும் தந்தருடும், நேய உன்னை யாரே நினையாரு பராமர், இதை நினைச்சு பார்த்தா உன்னை நினைக்காம இருக்க முடியாது. அதனாலே உண்ணுகிறோமா அவன் தான் உண்ண வைக்கிறார், உறங்குகிறோமா அவன் தான் உறங்க வைக்கிறான். இந்த உண்மை வரணும், இந்த உண்மை. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி தெய்வத்துல தீட்சைன்னு வந்துட்டா என்ன பண்றோம்னா அந்த மந்திர விதிப்படி செய்து அதன் பிறகு அதை சாமியை சிந்தித்து சாமிக்கு நிவேதித்து அதை அப்புறம் உண்ணுகிறோம். தானே இந்த பழக்கம் அமைஞ்சு போகுது, இந்த விதிக்கு வந்தவர்களுக்கு அந்த பழக்கம் தானே அமைஞ்சு போகுது, தானே அமைந்து போகிறது. உண்ணும் உயிர் ஓதனத்தை ஊட்டுவிப்பானே சிவன் என்று எண்ணுவார்க்கு இல்லை வினையும். இப்படி எண்ணுகின்றவர்களுக்கு அண்ணா அவன் தான் ஊட்டுகிறான் என்று எண்ணுகின்றவர்களுக்கு வினை இல்லை, ஆகாமிய வினை இல்லை. மேல் வரும் வினை இல்லை. வந்தவனை அனுபவிச்சுட்டே இருக்கிற வர வருகின்றவனையே வராம தடுத்து விடுறோம். வந்தவனையே அனுபவிச்சுட்டே இருக்கிறான், வர வந்து கொண்டு இருக்கிறவனை என்ன பண்றான், அவனை எண்ணி அவன் செயல் என்று எண்ணி அதன் மூலமாக ஆகாமியவனை ஏறாமல் தடுத்து விடும். அதனாலே பரவி ஒளிஞ்சு போகுது, அதனாலே பரவி ஒளிஞ்சு, அதனால வினை தொலைஞ்சு போகணும், வினை தொலைஞ்சு போகணும். வினை தொலைகிறதுக்கு இதான் வழியே, இந்த வழிதான் வழியே. அதனால வினை தொலைகிறதுக்கான வழி நம்ம சைவத்தில தான். அதனாலதான் முதற்பதிகத்திலேயே வினை தீர்தல் வினையை பத்தி சொன்னார் ஞானசம்பந்தர். எளிதான் எளிதான் எளிதானே திருநெறிய தமிழ் வல்லவர் சொல்வினை தீர்தல் எளிதான். வினை தீர்ந்தாத்த வேதனை தீரும், பிறவி தீரும். அதனால வினை தீர்வதற்காகத்தான் நான் இந்த புராணமே சொல்றேன். ஒருத்தர் எந்த புராணம், சிவபுராணம் என்னவனே, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணியா, அதுக்காகவே சொல்றேன். எதுக்காக, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணி என்ன அழகு. ஆகையினாலே இப்படி அவர்களுக்கு வினை இல்லை என்று சொல்லி அதற்கு மேலே சர்பாத்திரம் அசற்பாத்திரங்களின் இலக்கணமும் அதாதாக்களின் இலக்கணமும் உணர்த்தர் தோற்றுவாய் செய்கின்றார். சர்பாத்திரம் அசற்பாத்திரம் தாதா அதாதா அது சொன்னி தாதா தாதா வர்றார் தாத்தா வர்றார். அதனாலே இதுக்கு தோற்றுவாய் செய்கின்றார். தோற்றுவாய் என்றால் ஆரம்பிக்கிறார். எப்படி தரிக்கவினி பாத்திரா பாத்திரம் பாத்திர தாதாவோ உரைப்பாம் அதாதாவை யும் தரிக்கவினி பாத்திரா பாத்திரம் பாத்திரம் அபாத்திரம். பாத்திரம் என்பது சிறந்த ஞானி, அபாத்திரம் என்பது ஞானம் இல்லாத. அதனாலதான் பாத்திரம் அறிந்து தாதாவோடு தாதாவோடு உரைப்பாம் அதாதாவையும். அதாதா அதாதான்னா கருமி, தாதா தருமி, தாதா தருமி, அதாதா கருமி, தருமியும் கருமியும் சொல்லுகிறேன். பொற்கிளி கூட ஒருத்தர் கொடுத்தார் அல்லவா, யாரு, சிவரமான் மதுரையில யாரு கொடுத்தாரு, கருமிக்கு அல்லவே, தருமிக்கு பொற்கிளி எழுத்தப்படலாம். நல்லா விளங்குது இல்ல, நல்ல பொருத்தமா கோர்வையா வருது இல்ல. இதுல என்ன சொல்றாரு, இனி சர்பாத்திரம் அசற்பாத்திரங்களின் இலக்கணத்தையும் தாதா அதாதாக்களின் இலக்கணத்தையும் தரிக்க அவைகளை உள்ள உள்ளத்து அமைக்க அதை தெரிந்து கொண்டு உள்ளத்திலே நீங்கள் அதை பின்பற்றுவீர்களாக. அது எப்படி சொல்றாருன்னா, ஈவான் தனக்கிறங்கி ஏற்கும் அவன் பாத்திரமே காய்வான் அவனே கரிசு. ஒரு பொருளை தன்பயன் கருதாது அதனை தருபவன் மேல் இறங்கி வாங்குவனே சர்பாத்திரம். அதான் முதல்ல சொன்னோம் அல்லவா, மெய்யனை வளைந்த ஞானி வேணவா விடுத்தான் கொடுக்கறவன் உயர்ந்த கதி அடைய வேணும் என்பதற்காக. ஒரு ஒரு 20,000 10,000 பணம் தர்றாரு, இதை வந்து நீங்க பூசைக்கு வச்சுக்கோன்னு கொடுக்காருன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. ஆகா இவன் இந்த மாதிரி பூசை கொடுறான், இவனுக்கு சிவகதி கிடைக்கணும், இவன் உயர வேணும் என்று எண்ணுகிறவன் சர்பாத்திரம். தன்பர யோசனம் கருதி வாங்குறவன் அசற்பாத்திரம். அதனாலே வாங்குவனே சர்பாத்திரம் அவனே கரிசுகாயர், அவனே குற்றத்தை போக்குவான், அவனே குற்றத்தை போக்குவான். பாத்திரம் ஆவான், பாத்திரம் ஆவான் பாவப்படுகடற்பட்டார் தம்மை. சிவதர்மோத்தரத்தில் எல்லாம் நன்றாக விளக்கி விட்டார். பாத்திரம் ஆவான் சர்பாத்திரமாய் இருக்கிறவன் ஞானி பாவப்படுகடற்பட்டார்மை, பாவமாகிய கடலில் விழுந்து கிடக்கின்ற ஆன்மாக்களை அந்த பாவத்தை தீர்த்து சிவபெருமான் இருக்கின்ற சிவலோகத்திலே சேர்த்து வைப்பார். யாரு, சர்பாத்திரம். ஞானி கையிலே ஒரு பொருளை தந்துவமானால் அந்த ஞானி பறவைக்கடலிலே பாவக்கடலிலே கிடக்கின்ற ஆன்மாவை கொடுத்தவன் பாவக்கடலில் கிடந்தாலும் அவனை தூக்கி சிவன் திருவடியாகி முத்திக்கடலிலே சேர்த்து வைப்பான். பாத்திரம் ஆவான் பாவப்படுகடற்பட்டார் தம்மை தீர்த்தம லேசன் வாழும் புறவனும் திறங்கி இருப்பான். எதனால தெரியுமா, அவன் எப்படி அவன் கேட்கிறான் தெரியுமா, கூர்த்தமின் ஞானம் என்னும் கரத்தினை கொடுத்தேன். கூர்த்த மெஞ்ஞானத்தார் கொண்டுணர்வார்தம் கருத்துங்கிறது அல்லவா, அந்த அந்த கூர்த்த மெஞ்ஞானம், கூர்த்த மெஞ்ஞானமாகிய கையை கொண்டு அந்த கையினாலே மெஞ்ஞானம் என்கின்ற கையினாலே இவனை தூக்கி முத்திக்கல சேர்க்கிறான். கூர்த்த மெஞ்ஞானம் என்னும் கரத்தினை கொடுத்தே மற்றார் தீர்த்திட வல்லார். அப்புறம் ஞானம் இல்லாத எப்படி தீர்ப்பேன்? கையில்லாதவன் என்ன பண்ணுவேன்? இந்த ரேடியோ தூக்க முடியுமா? கையில்லாதவன் கூர்த்தமை ஞானம் என்னும் கரத்தனை கொடுத்தே மற்றார் தீர்த்திட வல்லார். கைதான் இல்லவருக்கு உண்டோ செய்கிறார். செயல் இல்லையே அல்லவா, கையில்லாதவன் செயல் இல்லையே அல்லவா, ஞானம் இல்லாதவன் அவன் தூக்கி விட மாட்டானே அப்படின்னு அதுதான் இங்க சொல்றாரு. பாத்திரமே உச்சி பாலனயிர் பாவியரும் பார்ப்பாரும் பத்தர் படுது அப்படிங்கிறார். அதற்கு மேல மத்தியான வேளையில பசி வேளையில வந்தவனுக்கு சாப்பாடு போடும் சொல்றாரு. பசி வேளையில வந்தவனுக்கு சாப்பாடு போடும் சொல்றாரு. அதனால அது அவனுடைய பசியை நீக்குதல் பொருட்டாக தானம் கொடுத்தல் பொருட்டாக. ஆமா, ஆகையினாலே இப்படி சொல்லி அதற்கு மேல சிவபத்தர்கள் ஒரு குற்றத்தை பார்த்து தள்ளிவிடார்கள். அதனால மத்தியான வேளையில பசின்னு வந்துட்டானா அவனுக்கு புசின்னு போடும் யாரா இருந்தாலும் அப்படிங்கிறார். அது இரக்கம், அது அதுக்கு பேர் இரக்கம். இரக்கம் அதுக்கு மேல பங்கு குருடர் முடவர் குருடர் பட்டாரும் பாத்திரமே தங்கின் இரக்கம் தாதாவுக்கு, இரக்கமுடைய தாதாவுக்கு அவர்களும் பாத்திரமே என்று சொல்லுகிறார். அதற்கு மேல வந்து அசற்பாத்திரம் முதலிய இலக்கணங்களை சொல்லுகிறாரு. அப்புறம் தாதா இலக்கணம் சொல்றாரு, அதாதா இலக்கணம் சொல்றாரு. இதெல்லாம் நிறைய வருது. இந்த மேல எல்லாம் ரொம்ப கேட்க வேண்டிய முக்கியமான ஆழமான நீளமான பொருத்தமான வாக்கியங்கள். அவர்களை தவறாமல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையில வந்து கேட்பீர்களா என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்யும். நம்ம பார்வதி கருப்பத்தூரி பெறவாதே கணக்க பாடோர் துளலாதே திருப்பொற்பாத தனுபூரியே சிறக்க பாலி தருள்வாயு புரியோனே பரத பால கனியோனே திருக்கை தேவர் கொடியோனே ஜெகத்திற்றோதி பெருமாளே ஜெகத்திற்றோதி பெருமாளே. வான்முயில் வளாது வெய்யமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அரங்கள் ஒங்கனற்றவன் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வநிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.